بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى وقال الله أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليهم الصلاة والسلام கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவைகளையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ஹராம் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறானோ அவைகளை விட்டும் எம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுவை பயந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன் இத்தகுல்லா அல்லாஹ் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரமலான் முடிந்து ரமலானுடைய அந்த காலகட்டம் முடிவடைந்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய ஹரத்திலே பல நாடுகளிலிருந்தும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவோடு முழு உலகிலிருந்து மக்கள் ஒன்று கூடி அல்லாஹுடைய காபாவை தவாப் செய்தவர்களாக சஃபா மர்வாவுக்கு இடையில் சாய் ஓடியவர்களாக இன்றைய தினமும் இன்ஷா அல்லாஹ் இந்த துல் ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் முடியும் வரைக்கும் ஹாஜிகள் அவர்களுடைய அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அங்கிருக்கக்கூடிய யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி வந்திருக்கிறார்களோ ஹரத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தான சூழ்நிலையை உருவாக்குவானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் பாதுகாப்பான முறையில் அழகான முறையில் செய்துவிட்டு நாடு திரும்பக்கூடிய அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் அல்லாஹ் அங்கு உருவாக்குவானாக என்று வேண்டியவனாகவும் பிரார்த்தித்தவனாகவும் அந்த தலைப்பிலேயே அல்லாஹ் ஏன் ஹஜ்ஜை கடமையாக்கினான், ஏன் அல்லாஹ் ஹஜ்ஜை இந்த உம்மத்துக்கும் கயாமத்து வரும் வரைக்கும் அல்லாஹ் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடமையை இந்த உம்மத்துக்கு தந்தான், ஹஜ் சொல்லும் செய்தி என்ன, ஹஜ் எதை உணர்த்துகிறது, சென்று வரக்கூடிய ஹாஜியும் சரி ஊரில் இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய பெருநாளை கொண்டாடுவோம் என்று தயார் நிலையில் ஆடைகள் எடுத்து அதை வரவேற்றக்கூடிய எமக்கும் சரி அந்த ஹஜ் சொல்லக்கூடிய செய்தி என்ன, பாடம் என்ன, எதை சொல்ல வருகிறது, எதை எமக்கு உணர்த்துகிறது? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ் சொல்லக்கூடிய செய்தி இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று என்று சொன்னா உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் தன்னுடைய உலகளாவிய உடல்ராவிய என்னென்ன தேவைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹுக்காகவே நான் அமைத்துக் கொள்கிறேன் என்ற எண்ணத்தை தான் ஹஜ் சொல்கிறது. இன்னொன்று இருக்கிறது, எந்த அமல் பூமியில் ஒரு மனிதனால் அல்லாஹுக்காக செய்யப்படுகிறதோ அதை அல்லாஹ் கியாமத்தினால் வரும் வரைக்கும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக ஆக்குவான். அது அல்லாஹுக்காக வேண்டி செய்யப்பட்டான். உதாரணமாக ஹஜ் மட்டுமல்ல, அதை நாம் நம்மை போன்ற நபியுடைய காலத்தில் வாழ்ந்த நபியை பார்த்த சஹாபாக்களுடைய சிறியொரு அமலையும் அல்லாஹ் கபூல் செய்து இன்றைக்கு நானும் நீங்களும் அவர்களை பார்த்ததைப் போல, அவர்களோடு பழகியதைப் போல, மிம்பர்களிலும் பயான் உபதேசங்களிலும் அபுபக்கரை பற்றி பேசுகிறோம் ரலி அல்லாஹு அன்ஹு, உமரை பற்றி பேசுகிறோம் ரலி அல்லாஹு அன்ஹு, பிலாலை பற்றி பேசுகிறோம் ரலி அல்லாஹு அன்ஹு, யாரும் அவர்களை காணவில்லை, அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் பேசுகிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு அசைவும் அல்லாஹுக்காக நிகழ்ந்தது, ஒவ்வொரு அசைவுகளும் தீனுக்காக, அது அல்லாஹ்வுக்காக நிகழ்ந்தது. எனவே ஹஜ் சொல்கிறது, ஹஜ்ஜுடைய பாடம் சொல்கிறது, எதுவெல்லாம் இந்த பூமியில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நிகழ்த்தப்படுகிறதோ அது அத்தனையும் பாதுகாக்கப்படும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்துக்கு ஒரு உதாரணமாக்கப்படும். அதனாலதான் சூரத்துல் ஸில்ஸால் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு நலவு வானம் போல் அல்ல, கடுகளவு நீங்க நிகழ்த்தினாலும் கயாமத்தில் நாங்கள் காட்டுவோம். கடுகளவு நன்மை, கடுகளவு நன்மை நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுக்கு அற்பமாக, பார்ப்பவர்களுக்கு அற்பமாக, இது என்ன சின்னொரு நன்மைதானே என்று செய்தாலும் அல்லாஹ் சொல்கிறான் வீணாக்க மாட்டோம், மறக்கடிக்க மாட்டோம், எந்த நேரத்தில் அந்த நன்மை உங்களுக்கு தேவையோ அதை அந்த நேரத்தில் கொண்டு வருவோம், நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஃபமை யஅமல் மிஸ்கால ஜர்ரத்தின், ஜர்ரத் என்று சொன்னால் கடுகை விட சிறியது. நான் சென்ற வாரம் கூட ஒரு ஹுத்பாவிலே சொன்னேன், ஒரு கட்டிட நிதிக்காக ஒரு பள்ளியிலே நீங்கள் யதார்த்தமாக தொழுதீர்கள், இருக்கின்ற உண்டி அல்ல, 10 ரூபாயை போடுவோமே என்று போட்டுவிட்டு நீங்கள் போய்விட்டீர்கள், மறந்தும் விட்டீர்கள். கயாமத்தில் அல்லாஹ் அந்த 10 ரூபாயை காட்டுவான், அந்த 10 ரூபாயை கொண்டு வருவான். தெரியாமல் செய்த நன்மை, மறந்து செய்த நன்மை, அதை அல்லாஹ் கொண்டு வருவான். நீங்க எந்த நிலவு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தாலும் அதை நாங்கள் கொண்டு வருவோம். அதனாலதான் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுடைய பட்டோலைகள் அவரவர்களுடைய கையில் கொடுக்கப்படும். கியாமத்தில் நன்மை தீமைகள் அதில் எழுதப்பட்டிருக்கும். பட்டோலையை கண்ட மனிதன் ரெண்டு விடையும் சொல்லுவான், என்ன தெரியுமா, மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸஹீரத்தன் வலா கபீரத்தன். முதலாவது இந்த வசனம் சொல்கிறது, லா யுகாதிரு ஸஹீரத்தன், சின்ன விடயமும் விடுபடல்ல, ஒலா கபீரத்தன், பெரிய விடயமும் விடுபடலையே. சிறியதை ஆச்சரியப்படுவான், சிறியதை ஆச்சரியப்படுவான். அதே போலதான் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, இதுவெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் ஹஜ்ஜும் அதைத்தான் சொல்லுகிறது, ஹஜ்ஜுடைய பாடமும் அதைத்தான் சொல்ல வருகிறது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால அல்லாஹுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகளையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு தனி மனிதர் கொண்டு விட்டு வந்தாரே, அதை அல்லாஹ் கபூல் செய்தது மட்டுமல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அதை அல்லாஹ் பார்க்க நாடினான், அதை அல்லாஹ் பார்க்க நாடினான். சாதாரண தியாகம் அல்ல, சாதாரண விடயம் அல்லவே. உதாரணமாக நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஹஜ்ஜாதிகள் சஃபா மர்வாவுக்கு இடையில் ஒரு தொங்கோட்டம் ஓடுவார்கள், அதுக்கு சை என்று சொல்லுவார்கள். ஏன் ஓடுகிறார்கள் தெரியுமா, மகன் தாகம் என்று கட்டும் போது உம்மா தண்ணி தேடி ஓடினான். எப்படிப்பட்டு தண்ணி ஓடினா, அந்த மலைக்கு கிட்ட காணல் நீருடைய வேகம் தண்ணி அலை மோதுவல போது தெரிந்தது. ஒரு மலையிலிருந்து பார்க்கும் போது இன்னொரு மலைக்கு கிட்ட காணல் நீர் தண்ணீர் அலை மோதுவதை போல் இருந்தது என்று சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு வெயிலாக இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு அகோரமாக இருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனையும் மகளையும் மகளையும் மனைவியையும் பாலைவனத்தில் விட்டுவிட்டு வரும்போது பல துஆக்கள் செய்தார்கள், பல துஆக்கள் செய்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக ஏதாவது செய்யுங்கள், அதற்கு பின்னால் துஆ செய்யுங்கள், அதை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்ய வேண்டி கேளுங்கள், கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் அதை பாதுகாப்பான். பாலைவனம், பொட்டல் பூமி, தண்ணி கிடையாது,
எதுவுமே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை விட்டுவிட்டு வரும்போது சொல்கிறார்கள், அவர்களே அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், வைது பவ்வானா மகாம் அல் இப்ராஹிம், அதை அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னா அவங்க சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர தி ஸர்இன். சுப்ஹானல்லாஹ், விவசாயத்துக்கு சான்சே கிடையாது, விவசாயத்துக்கு எந்தவித ஏற்ற பூமியும் கிடையாது. ஆனா உனக்காக செய்கிறேன், நீ என்ன செய்யணும் தெரியுமா, வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், இவங்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமிக்கு இனிமேல் யார் வருவார்களோ அத்தனை பேருக்கும் நீ பழத்தால் உணவளிக்க வேண்டும், பழத்தால் உணவளிக்க வேண்டும். சொல்லுகிறாங்க அவங்களே, இந்த பூமி மரக்கறி பூமி அல்ல, உற்பத்தி செய்கிற பூமி அல்ல, இது ஒரு பாலைவனம் யா அல்லாஹ், ஆனா நான் உனக்காக செய்த தியாகத்தை நீ கபூல் செய்து இங்கு வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் பழத்தால் உணவளிப்பாயா. இன்றைக்கு உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத பல வகைகளை அல்லாஹ் சவுதியில் உண்டாக்கி வைத்திருக்கிறான். முழு உலகத்தினுடைய எக்கனாமிக், முழு உலகத்தினுடைய நிதி எரிபொருளையும் அல்லாஹ் சவுதியிலே உண்டாக்கி கொடுத்திருக்கிறான். யார் செய்த தியாகம்? நான் செய்யவும் இல்லை, இப்படி இருக்கக்கூடிய சவுதியினுடைய மக்கள் செய்யவும் இல்லை, ஒரு கூட்டம் அந்த தியாகத்தை செய்து மௌத்தானார்கள். அல்லாஹ் அந்த பூமியை கபூல் செய்தான், அந்த பூமியை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இதை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய முன்னுக்கொரு உதாரணமாக வைத்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். யா அல்லாஹ், உனக்காக வாழ்கிறேன், என்னுடைய லாபம், என்னுடைய நஷ்டம், என்னுடைய தோல்வி, என்னுடைய வெற்றி எல்லாமே உனக்காகத்தான். அந்த சிந்தனையை கொண்டு வாருங்கள். ஹஜ்ஜுடைய கடமையை வைத்து இந்த வருடத்தினுடைய இந்த ஹஜ்ஜை முன்னுதாரணமாக வைங்கள். என்னுடைய அத்தனை அமல்களும் அல்லாஹ்வுக்காகத்தான் அமையும். தொழுகையில ஒவ்வொரு தொழுகையிலையும் ஐந்து நேர தொழுகையில ஒரு ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம். அல்லாஹ்வுல என்ன ஒப்பந்தம் செய்கிறோம், வஜ்ஜஹ்து வஜ்ஹியல் லதி ஃபத்ர ஸமாவாதி வல்லர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வனுஸுகி வமஹ்யாய வமமாத்திய லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வானம் பூமியை முன்மாதிரி இல்லாமல் படைத்த அல்லாஹ்வின் முன்னால் நான் ஆஜராகி இருக்கிறேன். சஃப்ல நின்று தக்பீர் கட்டிய உடனே அவுது பிஸ்மி சொல்லாம வஜ்ஜஹ்து ஸலாத்துல் இஸ்திஃப்தா சொல்லுவாங்க, தொழுகையை திறக்கும் துவா, தொழுகையை ஆரம்பிக்கும் துவா. அதுல பல ஒப்பந்தங்கள் செய்துவிட்டு நானும் நீங்களும் சொல்லுவோம், ஒமஹ்யாய என்னுடைய ஹயாத்தும் ஒமமாத்திய என்னுடைய மௌத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் இருக்கிறது, நான் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்காக வாழ்வேன், என்னுடைய மரணமும் அல்லாஹ்வுக்காகத்தான் நிகழும், அல்லாஹ்வுக்காகத்தான் நிகழும். ஹஜ் சொல்கிறது 90 வயது, 90 வயது, குழந்தை கிடையாது, பல வருடங்கள் இருந்து ஆறு தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய அந்த குழந்தையையும் அந்த தாயையும் பாலைவனத்தில் விட்டு விட்டு வர வேண்டும். விட்டார்கள், பலஸ்தீன் வந்து விட்டாங்க, மக்காவில் விட்டுவிட்டு ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனத்துக்கு வந்துட்டாங்க. சொல்லுகிறார்கள் உலமாக்கள், சுமாராக விடும்போது 6 வயது இருக்கும். தண்ணி கேட்டு தண்ணி கேட்டு தண்ணி இல்லை என்று சொல்லும் போது, எனக்கு தண்ணி தான் வேணும் என்று சொல்லி பூமியில ஒரு குழந்தை கால் அசைத்து அடம்பிடிக்குது என்று சொன்னா அந்த வயது 6க்கு கீழே தான் இருக்கும், 6க்கு கீழே தான் இருக்கும். கால் அசைவை கொண்டுதான் தண்ணி சந்தம் வந்தது, காலினுடைய உறைவை கொண்டுதான் சம்சம் கிணறு வந்தது. அதை வைத்து உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த வயது 6க்கு கீழே தான் இருக்கும். பலஸ்தீன் விட்டு விட்டு வந்துட்டாங்க, சுமாராக 6 வருடத்துக்கு பின்னால் தூக்கத்தில் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? அந்த கனவை மகன்கிட்ட போய் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் சொல்கிறான், போய் சொன்னாங்க, யா புனைய்ய, ஏ மகனே, 6 வருடத்துக்கு பின்னால
ஆறு வருடத்துக்கு பின்னாலே மகனை போய் சந்தித்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, ஏந்த கனவுல நான் கண்டேன், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடும்படியாக அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான். ஆறு வருடத்துக்கு பின்னால வாப்பா சந்தித்து மகனை சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அன்னி அல்வகுக்க சொல்லூர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடும்படியாக அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். மாதா தரா, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன மகனே என்று கேட்டாங்க. மகன் சொன்னாரே, யா அபதி, வாப்பாவே, இஃபல் மா துமர், அல்லாஹ்வுடைய கட்டளையா என்னை அறுத்து பலியிடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையா, என்னுடைய உயிரையும் நான் தர தயாராக இருக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லே, நாம இன்றைக்கு எப்படி பழகிவிட்டோம் என்றா, அல்லாஹ்வுடைய கட்டளை பின்னாலும் உலகத்தை முன்னாலும் வைத்து விட்டோம். தீன் இரண்டாம் தரமாக்கப்பட்டு விட்டது, தீன் மூன்றாம் தரமாக்கப்பட்டு விட்டது. ஆனா துனியாவுடைய தொழிலும் துனியாவுடைய பணமும் துனியாவுடைய ஆசையும் எமக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. எம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் முன்னால் அதுதான் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதொன்றுதான், அடிக்கடி சொல்வதொன்றுதான், ஹஜ்ஜை வைத்தோ உம்ராவை வைத்தோ நோன்பை வைத்தோ ஜகாத்தை வைத்தோ எதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்றா, உங்களோட தொழுகையை பரிசுத்தப்படுத்துங்க. தொழுகையை வைத்துதான் அவைகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு தயாரா? நீங்க செய்வீங்களா? உதாரணமாக ஒரு தொழில் தேடி போறீங்க, ஒரு இடத்துல ஒரு தொழில் தேடி போறீங்க, ஓனர் இடத்துல சம்பளம் பேசுறீங்க, லீவு பேசுறீங்க, தங்குமிடம் பேசுறீங்க, எங்க நான் தூங்குறேன், எனக்கு யாரு சாப்பாடு தார, எனக்கு எவ்வளவு மாசம் சேலரி தருவீங்க, எல்லாம் பேசுறீங்களே, எனக்கு தொழுவதற்கு அனுமதி தருவீங்களா? பேசிருக்கிறோமா? பேசிருக்கிறோமா? தொழக்கூடிய வேலை, தொழக்கூடிய நேரம் வந்து விட்டால் வேலையை அப்படியே வைத்துவிட்டு நான் மஸ்ஜிதை நோக்கி சென்று விடுவேன், யாராவது பேசிருக்கிறோமா? செய்திருக்கிறோமா? தீனுக்காக விட தயாராக இருக்கிறோமா? இல்லையே, இல்லையே. உயிரை கொடுக்க குழந்தை தயாரானதை கொண்டாட தயாராக இருக்கிறோம். உயிரை கொடுக்க ஒரு தாயும் ஒரு மகனும் ஒரு வாப்பாவும் கொண்டாடிய உதுகியாவுடைய தினத்தை கொண்டாட நானும் நீங்களும் தயாராக இருக்கிறோம். தீனுக்காக உலகத்தை விட தயாரா? விடுவோமா? எண்ணம் இருக்கிறதா? ஒரு வாலிபரை நான் சந்தித்தேன். அவரோடு வக்து வேலை செய்யும் போது ஒரு வாலிபரை சந்தித்தேன். ஞாபகப்படுத்த வேண்டும், இப்படியும் மக்கள் வாழ்கிறார்கள். அவரே என்னோட நெருங்கி பழகுவாரே. அவரே மிச்சம் சூரத்தோட நல்ல ஒரு சுண்ணத்தான அமைப்பில் இருந்த ஒரு வாலிபர், அவரை அணுகி படிக்கும் போது அவரை பார்த்தால் இவர் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்தவர் என்று விளங்கும். இவர் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்தவர் என்று விளங்கும். நான் அவரை ரெண்டு மூணு நாள் போனதுக்கு பின்னாலே அவரை வைத்து ஒரு சும்மா பேசும்போது சொன்னாரு, நான் யார் என்று சொன்னா, அமெரிக்காவில் நான் ஒரு அக்கவுண்டராக, அதாவது ஒரு சீமா என்னமோ ஒரு கோர்ஸ் செய்து, நான் ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியில நான் ஒரு 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 சீப், அதாவது முக்கியமான ஒரு இருந்தவன். அது நான் எடுபட்டு அங்க போனேன், எனக்கு பல நிபந்தனைகள் வைத்தாங்க. முதலாவது நிபந்தனை என்று சொன்னா, முதலாவது ஆடை சம்பந்தமாக, காலையில் நீங்க எழும்பி இப்படித்தான் உடுக்கணும், என்னென்ன செய்யணும், அதுல ஒரு நிபந்தனைக்கு வச்சாங்க. காலையில உங்களுக்கு தாடி வளர்ந்ததோ வளரலையோ நீங்க புல் சேவிங் பண்ணி ஆகத்தான் வேண்டும். அது வளர்ந்தோ வளரலையோ எங்களோட ரூல்ஸ், அது செய்துதான் நீங்க ஆபீஸுக்கு ஆஜராக வேண்டும். நான் உடனே ரிசைன் பண்ணி கடிதம் கொடுத்தேன், உடனே என்னை நீங்க நாட்டுக்கு அனுப்ப வேண்டும். சேலரி எவ்வளவு என்று சொன்னா, சாப்பாடு அவங்களோட, தூக்கம் அவங்களோட, வேறையாக ஓட்டி டைம் அது சேலரி, வேற பேசிக் சேலரி எவ்வளவு உண்டா? இந்த நாட்டினுடைய கணக்கின் பிரகாரம் 10 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டது. அவர் சொன்னாரு, இந்த தாடியை இறக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு ரிசைன் பண்ணிவிட்டு இந்த நாட்டுக்கு வந்த நான் பக்து வேலை செய்கிறேன். என்ன சொல்ல வருகிறேன், இதுதான் இஸ்லாம், இதுதான் தீன். என்னுடைய தீன் என் உயிரை விட மேலானது, உயிரை விட மேலானது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் இருந்த நபியிடத்தில் அணுகி கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏந்த குடும்பம், ஏந்த சொத்து, ஏந்த சுகங்கள் அனைத்தை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் இல்ல உமரே, இன்னும் இல்ல உமரே, இன்னும் இல்ல. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், என்ற உயிரை விட உங்களை நேசிக்கிறேன். இப்பதான் உமரே, இப்பதான் நீங்க மூமின், இப்பதான் நீங்க இஸ்லாத்தை நேசித்திருக்கிறீர்கள். என்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, சொத்தை கொடுத்தவர்கள், தீனுக்காக குடும்பத்தை விட்டு வெளியேறியவர்கள், இவர்களையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் இல்லை என்று சொன்னால், நேரத்துக்கு தொழாமல் என்னுடைய தொழுகை கலாவாகுவது என்று சொன்னால், எந்த முறையில் வைத்து நான் அல்லாஹிடத்தில் சொர்க்கம் கேட்பது? யாரா எனக்கு சொர்க்கம் தருவாயாக? எதை வைத்து கேட்கப் போகிறோம்? என்ன உரிமையோடு கேட்கப் போகிறோம்? எனவே அன்புமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நிறைய விடயம் பேசிருக்கிறது. எனவே நீங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ உறுதியாக உள்ளத்தில் வையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய மகன் செய்த தியாகம் எதுவோ என்னால் அவைகள் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தது தொழுகையை கூட நான் கலாவாக்காமல் தொழுவேன். ஹராத்தை ஹராம் என்று உணர்ந்து விடுவேன். ஹராம் ஹராம் தான், ஒருவாயும் ஹராம் தான், ஒரு லட்சமும் ஹராம் தான், ஒருவாயும் ஹராம் தான், ஒரு கோடியும் ஹராம் தான். யாருக்கும் ஹராத்தில் நிபந்தனை கிடையாது. அது பார்வையாலும் சரி, உழைப்பாலும் சரி, சம்பாத்தியத்தாலும் சரி, எதுவாக உதாரணமாக சொல்கிறேன், அரசாங்க உத்தியோகம் செய்பவர் ஹராத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்க உத்தியோகம் செய்பவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய சொந்த வேலையை செய்வாராக இருந்தால் உலமாக்கள் சொல்கிறார்கள் அவர் சம்பாதிப்பது ஹராம். அவர் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் ஹராம். ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி தனக்கிட்ட வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளரை ஏமாற்றி ஒரு ரூபாய் சம்பாதிப்பாராக இருந்தால் இங்கிலேசாக இருக்கும், கியாமத்தில் மாட்டிவிடுவார், கியாமத் கஷ்டமாகிவிடும். எனவே அன்புமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக இடுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வான். எந்த அளவுக்கு கபூல் செய்வான் என்றா, நீங்க அல்லாவுக்காக, அல்லாவுக்காக ஒரு ஈத்தம் பழத்தை நீங்கள் கபூல் சதக்கா செய்தாலும் அல்லாஹ் அதை எந்த அளவு கபூல் செய்வானுண்டா, உங்களுடைய கியாமத்துடைய வாழ்க்கையில நரகம் என்று முடிவு செய்யும் போதோ அந்த ஈத்தம் பழம் போட்டு நிறுக்கப்படும். அதைத்தான் மனிதன் தேடுவான். உதாரணமாக ஒரு மகனுக்கு, ஒரு உம்மாவுக்கு, உம்மாவுக்கு ஒரு நன்மை சொர்க்கம் போக குறைவாக இருக்குது. இந்த செய்தி மகண்ட காதல கேட்கும் கியாமத்தில். குர்ஆன்ல வருகிறது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, உம்மாக்கு ஒரு ரூபாயுடைய நன்மை சொர்க்கம் போக குறையுது என்ற செய்தி கேட்ட உடனே மகன் அந்த இடத்தை விட்டு நகரப்பாப்பான், மகன் அந்த இடத்தை விட்டு ஒளிய பார்ப்பான். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள் கியாமத்தில். அந்த நேரத்தில் நீங்க செய்த ஒரு ஈத்தம் பழத்துடைய சதகா அது உங்களோட தராசில போடப்படும், உங்களோட தராசில நிறுக்கப்படும். எனவே அன்புமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நெல்லதை தீனுக்காக செய்யுங்கள், தீனுக்காக வாழப்படுங்கள், அல்லாஹ் உங்களோட மௌத்தையும் சிறப்பாக்குவான், உங்களோட மௌத்தை உதாரணமாக்குவான். எந்த அளவுக்குண்டா, இன்னைக்கு நீங்க சை தொங்கோட்டம் ஓடக்கூடிய அந்த வரலாறு படிச்சு பாருங்க, ஹாஜிகள் சஃபாவில் இருந்து மருவாவுக்கு தொங்கோட்டம் ஓடுறாங்க. நான் தனிமையில் இருந்து அந்த ஹதீஸை படிக்கும் போதும் அதை பற்றி வாசிக்கும் போது சிந்தித்தேன், அல்லாஹ் இந்த கடமையை எந்த முறையில் கபூல் செய்திருக்கிறான். உதாரணமாக சஃபாவில் இருந்து மருவாவுக்கு ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடும் போது இடையில சஃபாவுக்கும் மருவாவுக்கும் இடையில ஒரு துள்ளுவ இப்படி துள்ளி ஹாஜிகள் ஓடுவாங்க, ஒரு உண்ணுவ உண்ணி ஓடுவாங்க ஹாஜிகள். ஏன்னு சொன்னா அந்த மலையில தண்ணி இருக்கிறதா என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் எட்டி பார்த்தார்களே, அதையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அதையும் அல்லாஹ் கபூல் செய்தான். நீங்க இப்படித்தான் அதே போல் ஓட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஓடரும் போட்டான். ஹாஜிகள் சை ஓடும் போது, ஹாஜிகள் தொங்கோட்டம் ஓடும் போது, ஹாஜிகள் தொங்கி தொங்கி துள்ளும் போது, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஓடியதை, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் துள்ளியதை அரசில் இருந்து அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அறுக்க மகனை கையில் எடுத்துக்கொண்டு ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஷைத்தான் வந்து சொன்னான், ஏ இப்ராஹிமே, என்ன வாப்பா இது, என்ன இது, கனவுல கண்டது, தூக்கத்துல கண்டது, இதையுமா நம்பி மகன் அறுக்கிற, இதை நம்பி அவப்பா மகன் அறுக்க போறாய் என்று சொன்ன நேரத்தில், இவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிறான் என்று சொல்லி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல் எடுத்து எரிஞ்சாங்க. ஏழு தடவை எரிஞ்சாங்க. அதை அல்லாஹ் கபூல் செய்த அல்லாஹ் இன்றைக்கு ஒவ்வொரு ஹாஜிகளும் அந்த இடத்துல போய் அந்த தூணுக்கு ஏழு கல் எரிஞ்சுதான் ஆக வேண்டும். ஒரு குடும்பம் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகத்தை அல்லாஹ் அப்படியே கபூல் செய்தான். இன்றைக்கு நீங்க நானும் உள்ளத்தில் கை வைங்க, ஏந்த மவுத்துக்கு பின்னால ஏந்த குழந்தைகள், ஏந்த ஊரு, என்னுடைய குடும்பம், இந்த தீனுள்ள மக்கள் என்னை பற்றி நீந்தாரி என்று பேசுவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன், சமூகத்துக்காக தீனுக்காக என்ன செய்திருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால வாழ்ந்த தீன்தாரிகள், எனக்கு முன்னால வாழ்ந்த நெல்லவர்கள், சமூக பற்றுள்ளவர்கள் செய்ததை நான் அனுபவிக்கின்றேன். நான் என்ன செய்தேன், நான் என்ன செய்தேன். உதாரணமாக மஸ்ஜிதுகளாக இருந்தாலும், பஜார்கள் இன்றைய நாட்டில் பஜார்கள் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் எல்லாம் இப்ப உள்ள செல்வந்தர்கள் கட்டியது கிடையாது. அன்றைய காலத்தில் இருந்த சமூக பற்றுள்ள தீனுக்காக சொத்தை இழந்தவர்கள் கட்டின மஸ்ஜித, இவங்க அவங்க கட்டின மஸ்ஜித, அவங்களோட சொந்தப்படுத்தால ஒருத்தர் கட்டிய மஸ்ஜித இன்றைக்கு இடித்து ஒரு புனர் நிர்மாணம் செய்வோம் என்று சொல்வதற்கு மூணு வருடம் புடவை பிடித்து நிற்காங்க. அன்றைய மக்கள் ஒருத்தருடைய படத்தில் கட்டிய மஸ்ஜித உடைத்து விஸ்தரித்து செய்து புனர் நிர்மாணம் செய்வோம் என்று அதை கட்டுவதற்கு இன்றைக்கு அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர், எல்லா ஊர்களிலும் இருக்கிறது பள்ளியினுடைய நிர்வாகத்தினர், அங்கால ரெண்டு பேரு, இங்கால ரெண்டு பேரு வெள்ளப்புடவையை பிடித்து கட்டிட நீருக்காக உதவி செய்யுங்கள் என்று பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை மாறிவிட்டது. என்னுடைய மௌத்துக்கு பின்னால இந்த மஸ்ஜிதுக்காக நான் இன்னது செய்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்திருக்கிறேன். உதாரணமாக சொல்ல போனால், சமூக பற்றுள்ளவர்களாக மாறுங்கள், தீனுக்காக மாறுங்கள். நான் கொழும்பை சமீபத்தை ஒரு இடத்தில் ஒரு ஹுத்பா செய்யும் போது சொன்னேன், சமூகத்துக்காக ஏதாவது செய்துவிட்டு மாறுங்கள், சமூகத்துக்காக ஏதாவது செய்துவிட்டு மௌத்தாகுங்கள் என்று சொல்லும் போது சொன்னேன், இன்றைக்கு கொழும்புல, கொழும்பினுடைய சிட்டியில, கொழும்பினுடைய சுற்று வட்டாரத்தில் ஆறு மையவாடிகள் இருக்கிறது. ஆறு மையவாடிகள், அதுல மாலிகாவத்த முக்கியமானது. இப்படி பல மையவாடிகள் இருக்கிறது. இன்றைக்கு மாலிகாவத்தினுடைய மையவாடிய சில சில பேர் எடுத்து சூறையாடுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஏன் தெரியுமா, அந்த கொழும்பிலே அவ்வளவு பெருமதியான பூமி உள்ளது. ஆனா சமூக பற்றுள்ள தீன்தாரிகள், நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவானாக. இது என்னுடைய எனக்கு தேவையில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு தேவையில்லை, இந்த பகுதியில் வாழக்கூடிய என்னுடைய முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் இங்கு அடக்கம் செய்யப்படட்டும் என்று வக்ஃபு செய்தார்கள். வக்ஃபு செய்தார்கள். கொழும்புல ரெண்டு ஜனாசா அடக்குவதற்கு ஒரு காணி வாங்கணும் என்றா பல கோடி ரூபாய் தேவை. ஆனா இலவசமாக அந்த பெரிய ஒரு பூமியில ஒரு ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுதுண்டா, எமக்கு முன்னால் உள்ளவர்கள் இந்த தீனுக்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். பணத்தால, உடலால, உழைப்பால, தனக்கு கிடைத்த அதிகாரத்தால கல்விக்காக எத்தனையோ அரசியல் சம்பந்தப்பட்ட தீண்டாரிகள் இந்த நாட்டில முஸ்லிம்களுடைய கல்விக்காக நிறைய செய்துவிட்டு மௌத்தாகிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களை பிரகாசமாக்குவான். எனவே நாமும் ஏதாவது செய்ய வேண்டும், தீனுக்காக செய்ய வேண்டும். குறைந்தது அல்லாஹுடைய கட்டளைகளையாவது சரியான முறையில் விடுபடாமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அதற்காக நீங்க இந்த ஹஜ்ஜை ஒரு பாடமாக எடுங்கள். அல்லாஹ் நீங்க ஒரு தர்மம் செய்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு கடமை செய்தால், அதுல அல்லாஹ் பரக்கத் செய்து கொண்டே இருப்பான், அழிய விடாமல் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டே இருப்பான். உதாரணமாக ஹஜ்ஜில் எடுத்துக் கொள்ளுங்க, இப்பொழுது கிடைத்த செய்தியின் பிரகாரம் 12 லட்சம் 10 லட்சம் ஹாஜிகள், அதாவது 13 லட்சம் ஹாஜிகள் இன்றைய தினம் காபாவிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஹுத்பாவுக்காக. 12 லட்சம் ஹாஜிகள் இன்றைய தினம் ஹுத்பாவுக்காக ஒன்று கூடியிருக்கிறார்கள். 12 லட்சம் ஹாஜிகள் குடித்து பரிமாறி வீட்டுக்கும் கொண்டு வந்து உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த ஜம்ஜம் கிணறை எல்லாம் வற்ற விடாமல் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார். வெகோவால தோண்டல, 100 அடி ஆழம் இல்ல, ஒரு குழந்தையினுடைய கால் அசைவால தோண்டப்பட்டு உமா தண்ணி சேரி ஓடிக்கொண்டிருக்கிறா. ஓடி வந்து பார்க்கிறா, மகண்ட காலுக்கு கீழான தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அபராதி பாசையில ஓடி வந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அந்த மணலை அந்த மண்ணை வட்டமாக ஒரு கிணறு வடிவத்தில் மறைச்சி ஜம் ஜம் நிப்பாயாக நிப்பாயாக என்று மறைத்து கட்டினா அல்லவா, அதுதான் கிணறு, அதுதான் ஜம்ஜம் கிணத்துடைய சுட்டு வட்டாரம், அவ்வளவுதான் கிணறு. குழந்தை கால் தோண்டியது அல்லவா, அதுதான் கிணறு, தோண்டப்படல. விஸ்தரிக்கப்பட்டு நவீனமாக்கலாம் என்று முயற்சி செய்தார்கள், ஆனா முடியல. எந்த ஒரு ஹஜ்ஜுடைய தினத்திலும் சவுதி அரசாங்கம் அறிவிக்கல, மன்னித்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய ஹாஜிகளுக்கு இன்றைய முறம் ஜம்ஜம் வத்திவிட்டது, ஜம்ஜம் தண்ணி கிடைக்காது என்று சொன்ன சரித்திரம் கிடையாது. ஏன் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட ஒரு தியாகத்தை அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் பாதுகாப்பான். மத்தவிடல்ல, நான் அந்த ஜம்ஜம் கிணறுக்கென்றே சவுதி அரசாங்கம் ஒரு நிர்வாகம் வைத்திருக்கிறது, அதற்கு பல இன்ஜினியர் பொறியியலாளர்களையும் பொறுப்பாக்கியிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு பொறியியலாளராக நம்முடைய நாட்டின இருந்த ஒரு இன்ஜினியரும் இருக்கிறார். நீங்க அதை படித்தீர்கள் என்னமோ தெரியாது, விடிவெள்ளியில ஒரு பத்திரிகையில ஜம்ஜம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், படித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். அதுல அவர் சொல்றாரு, சவுதி அரசுக்கு முடிவு செய்து ஜம்ஜம் கொஞ்சம் விஸ்தரிப்போம் தோண்டுவோம் என்று முடிவு செய்து என்ன தலைமையாக்கினாங்க, இந்த உலகத்திலேயே ஹை வேகமான மோட்டார் பம்ப் 15 போட்டு இறைத்தோம். ஜம்ஜம் தண்ணி எடுக்கணுமே, தண்ணி எடுத்தா தான் கட்டுமானம் செய்யலாம். தோண்டி ஜம்ஜம் கிணறு வத்தி விட்டது, தண்ணி குறைந்து விட்டது என்று எண்ணி நாங்க மோட்டரை வெளியே எடுக்கல, என்ன நடந்ததோ தெரியாது, எப்படி தண்ணி வந்தது என்று தெரியாது, இறக்க ஆரம்பிக்கும் போதோ தண்ணி எந்த லெவலுக்கு இருந்ததோ அதே லெவலுக்கு வந்துவிட்டது. இது என்னுடைய கட்டுக்கலையும் இல்லை, இது விடிவெள்ளியினுடைய கட்டுரையில அவர் எழுதியது. என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, கதையாக சொல்லல, அல்லாஹ்வுக்காக சிறியொரு தியாகம் செய்தாலும் அல்லாஹ் அதன் மூலமாக வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே உள்ளத்தில் ஆழமாக வைங்க, தீனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும், அதற்கு உதாரணம் தான் இந்த ஹஜ் என்பதை மனதில் ஆழமாக வைங்க, மனதில் ஆழமாக வைங்க. கடைசியாக ஹஜ்ஜுடைய ஒரு கடமை இருக்கிறது, உலுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. இதுல மிச்சம் நிதானமாக சில விடயங்களை நான் உங்களிடத்தில் பேச வேண்டும். உலுஹியா என்று சொன்னால், உலுஹியா என்று சொன்னால் மகனை அறுக்க வாப்பா கொண்டு போய் மகனை முகம் குப்பர வளத்தாட்டி படுக்க வைத்து கழுத்தில கத்தி வைக்கும் போது அல்லாஹ் இப்ராஹிம் ஏ இப்ராஹிமே என்று கூப்பிட்டான். குர்ஆன் சொல்கிறது, சூரத்து சாஃபாத்தில் சொல்கிறது, பாப்பா மகனை கொண்டு போய் வத்தல்லஹூலில் ஜபீன் முகம் குப்பர வலுத்தாட்டி மகண்ட கழுத்துல கத்தி வைக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான் ஃபையா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே என்று கூப்பிட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களை பார்க்கும் போது நாங்க சொன்னோம் கது சத்தக்தருயாய, கனவுல கண்டதையும் செய்ய துணிஞ்சிட்டீங்கல்லவா என்று சொன்னோம். கனவுல கண்டவள் அல்லாஹ்வுக்காக தன்ன மகனுடைய கழுத்துல ஒரு வாப்பா கட்டி வைக்கார் என்று சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு தியாகமாக இருந்திருக்கு. குர்ஆன் கியாமத்து வரைக்கும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. கழுத்தில் கத்தி வைக்கும் போதும் நாங்க இப்ராஹிமை கூப்பிட்டு சொன்னோம் கது சத்தக்கருயாய, உங்களோட கனவுல கண்டதையும் நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, நாங்க உங்களுக்கு சொல்கிறோம் இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினீன், இந்த பூமியில உங்களைப் போல ஒரு நல்ல மனிதர் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் நிறைய தரவிருக்கிறோம், உங்களுடைய அமலை நாங்கள் பாதுகாப்போம். மக்கா காபா கட்டப்பட்டு விட்டது, தியாகம் முடிந்து விட்டது. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான் யா இப்ராஹிம் வாஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், மக்களுக்கு நீங்க ஹஜ்ஜை கொண்டு ஏலன் செய்யுங்கள், ஹஜ்ஜுக்கு வரும்படியாக அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க யா அல்லாஹ், நான் சாதாரண குரல் உள்ளவன், ஏண்ட சப்தம் இந்த மலையை தாண்டி போகாது, ஏண்ட சப்தத்தை கேட்டு பூமியில் எல்லா திசைகளிலிருந்தும் எப்படி மக்கள் வருவார்கள், எப்படி வருவாங்க. அல்லாஹ் சொன்னான் இந்த மலையில ஏறி நீங்க ஏலன் பண்ணுங்க, நாங்க எந்த அளவுக்குண்டா பூமியில மட்டுமல்ல ஆலமுல் அருவா, ரூஹுகள் இருக்கும் இடம் உங்களோட சப்தத்தை அங்க வரைக்கும் கொண்டு போவோம். பூமியில மட்டுமல்ல ஆலமுல் அருவா, ரூஹுகளுடைய உலகம் அங்கு வரைக்கும் உங்களோட சப்தத்தை நாங்கள் கொண்டு போவோம். அதனால உலமாக்கள் சொல்றாங்க ரூஹுகளுடைய உலகத்தில் யாரெல்லாம் அந்த சப்தத்தை கேட்டார்களோ அத்தனை பேரும் ஹஜ்ஜி செய்துதான் ஆவார். அல்லாஹ் நம்மளையும் கபூல் செய்வானாக. அது மட்டுமல்ல அல்லாஹ் அந்த நேரத்தில் எந்த தாய் எந்த தந்தையுடைய முதுகெலும்புல பிறக்கும் குழந்தையின் விந்திருந்ததோ அந்த குழந்தைக்கும் நாங்கள் எட்டி வைப்போம். அல்லாஹ் சொன்னான் ஹஜ்ஜிக்காக அலையுங்க, எப்படி வருவாங்கண்டா வாஸ்வின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜ தூக ரிஜாலன் வாலா குல்லி மாமிரின் மின் குல்லி ஃபஜ்ஜின் அமிரி, நடந்தவர்களாக ஒட்டகத்தில் பிரயாணித்தவர்களாக கடல் கடந்தவர்களாக உன்னுடைய தியாகத்தை கண்ணால் காண்பதற்கு வந்தே ஆவார்கள். கொண்டு சேர்க்கிறானா இல்லையா, கொண்டு வந்து வைத்து விட்டானா இல்லையா, விடவில்லை அல்லாஹ். தியாகத்தை வீணாக்கவும் இல்லை. காபாவுடைய எல்லா அமல்களும் முடிந்ததுக்கு பின்னால பல துவாக்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்தாங்க. அதுல ஒரு துவா செஞ்சாங்க யா அல்லாஹ், இந்த பூமியை இந்த பாலைவனத்தை ஒரு பெரியோரு கூட்டம் நின்று ஒரு இமாமுக்கு கீழே தொழக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி விடுவாயாக என்று துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய அந்த தியாகத்துடைய பரக்கத் 25 லட்சம் மக்கள் ஒரு இமாமுக்கு கீழே அந்த இமாம் முன்னால நின்று இஸ்தவு என்று சொல்கிறார், சஃபை சரியாக்குங்கள் என்று அரபால சொல்றாரு. பல நாடுகளிலிருந்து வந்த உருதுவாசிகள், தமிழ் பேசுபவர்கள், ஆங்கிலம் பேசுபவர்கள், தெரியா மொழி பேசுபவர்களும் இஸ்தவு என்று சொன்ன சப்தத்தோட எல்லாரும் சஃபை சரியாக்குறாங்க. ஒரு இமாமுக்கு கீழே பல லட்சம் மக்கள் கூட்டாக நின்று இமாமத் செய்யக்கூடிய அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தார். இன்றைக்கு இன்றைய நாள் இன்றைய ஹுத்வா மக்காவில் 15 லட்சம் மக்கள் கலந்து கொண்டிருக்காங்க. ஒரு இமாமுக்கு கீழே அந்த பாலைவனத்தை அல்லாஹ் பெரியோரு கூட்டம் நின்று தொழக்கூடிய பூமியாக அல்லாஹ் மாற்றினான். எனவே அன்புமிக்க அல்லாஹ் நல்லாகிறே. அப்போ மகளை கூட்டிக் கொண்டு கழுத்துல கத்தி வைக்கும் போது அல்லாஹ் சொன்னான் கனவுல கண்டதையும் உண்மைப்படுத்தினீங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு என்று சொன்னா சொர்க்கத்துடைய தோட்டத்தில் அல்லாஹ் 40 நாள் மேய விட்டப்பட்ட ஆடு. சொர்க்கத்தினுடைய தோட்டத்தில் 40 நாள் மேய்ந்த ஆட்டை அல்லாஹ் இங்கு அனுப்பினான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு பதிலாக குர்பான் செய்தாங்க. எனவே நானும் சொல்கிறேன், யாரெல்லாம் உலுஹியாவுடைய நியத்து வைத்திருக்கிறீர்களோ நீங்க உள்ளத்தில் ஆழமாக வையுங்க, யல்லா என்ற மகனைத்தான் அறுக்கோடும், ஆனால் அதற்கு பதிலாக நான் ஒரு மிருகத்தை நான் பலி செய்கிறேன். அதனால சொல்கிறான், உங்களோட இறைச்சி எங்கள்கிட்ட வாரல்ல, உங்களோட ரத்தம் எங்கள்கிட்ட வாரல்ல, உங்களோட உள்ளத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். நீங்க என்ன நியத்தோட கொடுக்கிறீங்க? எனவே உலுஹியாவுடைய அந்த கடமையை பரிசுத்தமாக செய்வதற்கு எல்லோரும் ஆசை வையுங்கள், உள்ளத்தில் இறையற்றம் வையுங்கள். அதுல சில நிபந்தனைகளை சொல்கிறேன். அறுக்கப்படக்கூடிய மிருகம் அழகானதாக இருக்கணும், விலை கூடினாலும் பிரச்சனை இல்ல, அழகானதாக இருக்கணும். காது வெட்டுப்படாத, அடியோடு கொம்பு பிடுங்கப்படாத, ஊனமில்லாத, வால் வெட்டுப்படாத, இறைச்சில்லாத மிருகம் உலுஹியாவுக்கு சரி வராது. எல்லாம் சரியா இருக்கும், ஆனா கறிக்கு இறைச்சி இருக்காது. வரலாம் உள்ளுக்கு போய் என்ன செய்ய, இந்த மாடு தான் கிடைச்சிச்சு, அந்த மாடை விட்டுட்டு அடுத்த வருஷம் கொடுங்க. மாட்டை பார்த்தா இப்படி ஒரு உலுஹியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருப்பாங்களா? இப்படி யோசிக்க வேண்டியது. அதனால திடகாத்திரமான, விலை உயர்ந்ததாக இருந்தாலும் திடகாத்திரமான ஒரு மாடு வாங்கி ஆடு வாங்கி அருங்க. மாடாக இருந்தால், ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர் கூட்டாங்க, ஆட்டுக்கு ஒரு ஆள் தான். சரியான முறையில் தக்குவாவோட செய்யுங்க. அறுக்கப்படக்கூடிய அந்த நிலைமை, கூட்டாக குர்பான் கொடுப்பவர்களாக இருந்தால் ஒரு மாடு அறுப்பதை இன்னொரு மாடு அந்த இரத்தத்தை கூட பார்க்கக்கூடாது. ஒரு மாட்டுக்கு கத்தி தீட்டுவதை அறுக்கப்படக்கூடிய மாடு பார்க்கக்கூடாது. மிருக வரையை பற்றி பேசியது இஸ்லாம் தான். சிலதாலேசலம் போயிட்டு வந்தாங்க ஒரு யுத்தத்துக்கு, ஒரு ஒட்டகம் நபியை பார்த்து கத்தியது. ஒட்டகத்தில் தலையை தராவிய சிலதாலேசலம் சொன்னாங்க, யார் வாப்பா இந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரர்? ஒரு மனிதர் வந்தாரு, பாப்பா இந்த ஒட்டகம் சொல்லுது எனக்கிட்ட, நீ குறைய சாப்பாடு கொடுக்கிறியாம், கூடுதலா வேலை வாங்குறியாம், குறைய சாப்பாடு கொடுத்து கூடுதலாக வேலை வாங்குவதாக முறையிடுது என்று சொன்னாங்க. நாய்க்கு தண்ணி கொடுத்த அந்த விபச்சாரியை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கம் அனுப்பினான். அதனால மிருகங்களை அறுப்பதற்கென்ற ஒரு உசூல் இருக்கிறது. அழகான முறையில் கத்தி தீட்டப்பட வேண்டும், மறைமுகமாக அறுக்கப்பட வேண்டும், அதுக்கு முன்னால கத்தி தீட்டக்கூடாது. அடுத்தது யாருடைய வீட்டில் உலுஹியாவுடைய மிருகம் கட்டப்பட்டிருக்கிறதோ உங்களோட கையால தீனி வைங்க, நீங்க தலையை தடவுங்க, நீங்க அதை கழுவுங்க, நீங்க பராமரிங்க. பராமரித்து ஒரு மாசம் அல்லது 15 நாள் வைத்திருங்க. கழுத்துல கத்தி வைக்கும் போதோ ஒரு கவலை வரும் இல்லையா, அதை எல்லாம் எதிர்பார்க்கிறான். அதை செய்யுங்க. உதவியாவுடைய மிருகத்தை பார்த்து தூசண வார்த்தைகள் பேசுறாதீங்க. உதவியாவுடைய மிருகத்தை பார்த்து சனியன் என்று கூட சொல்லிடாதீங்க. ஏன், அது இப்போ கண்ணியமான மிருகம். அது இப்ப மிருகம் அல்ல, அது ஒரு மனிதனுடைய அந்தஸ்துக்கு பதிலாக நிற்பாட்டப்பட்டிருக்கிறது. எனவே உதுஹியாவுடைய விடயத்தில் இந்த விடயத்தில் கவனமாக இருங்க. இன்னொன்று இருக்கிறது, நாம் எல்லோரும் ஒரு ஒரு இன்னொரு மக்கள் கலப்பிடமாக இருக்கும் பகுதியில் வாழ்கிறோம். அவர்களுடைய நாடு என்று பேச வரல, இன்னொரு பகுதியோடு மக்களோடு சேர்ந்திருக்கும் மக்களோடு நாம் வாழ்கிறோம். ஜகாத்தை வரவேற்கிறாங்க, ஹஜ்ஜை வரவேற்கிறாங்க, தொழுகையை வரவேற்கிறாங்க, ஆனா உதுஹியாவுடைய கடமையை வரவேற்க அவங்க மறுத்து ஆர்ப்பாட்டத்தில் நிற்காங்க. காரணம் என்னன்னா, அதை காட்டி கொடுத்தவர்கள் நாம தான், அதை காட்டி கொடுத்தவர்கள் நாம தான். தயவு செய்து இந்த ஹுத்பாவில் நான் வேண்டிக் கொள்கிறேன், யாரெல்லாம் இங்கு வரலையோ வந்தவர்களுக்கும் வெற்றி வைங்க. உதுஹியாவுடைய நேரத்தில் எல்லோருடைய மொபைலும் ஓபன்னப்பட்டிருக்கணும். உதுஹியா அறுக்கும் போதோ, மாட்டை இழுத்துட்டு வரும்போதோ, மாட்டை பங்கு வைக்கும் போதோ உங்களோட வீடியோவில் அதை வீடியோ பண்ணி பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் உங்களோட ட்விட்டர்லையும் அதை போட்டு, பாத்தீங்களா நாங்க மாட அறுத்தது என்று காட்டினீங்கடா, அன்னியன் பார்த்து சொல்லுவார் இவ்வளவு பெரிய மோசமானவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று. உங்களோட மொபைல் போன் உதவியாக வீடியோ எடுப்பது ஹராம். அதை நீங்கள் யாராவது செய்தால் கியாமத்தில் உலமாக்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். அதை நீங்கள் மித்தம் கட்டாயமாக வீடியோ பண்ணுவது, போட்டோ எடுப்பது, அதை ட்விட்டர்ல அல்லது வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக்ல ஷேர் பண்ணுவது பச்சை ஹராம். யாராவது செய்தால் கியாமத்தில் நீங்கள் பதில் சொல்லிதான் ஆகணும். ஏனென்றா ஒரு வீடியோ ஒன்று சென்ற வருடம் வெளியாக இங்க இல்ல, ஒரு ஒட்டகம் அறுக்கக்கூடிய காட்சி. சில ஒட்டகங்கள் இருக்கும், கத்தியை கண்டா கழுத்தை கொடுக்கும், நின்ற நேரத்திலேயே கத்தியால கீறினா ஒட்டகம் உளுந்துடும், ஆனா ரத்தம் கூட போகும். அதை வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஷேர் பண்ணி பரவலாக வந்த பின்னால அந்நிய மக்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க, இவர்களைத்தான் நாங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறோம், இவர்களைத்தான் ரத்த வெறிபிடித்தவர் என்று சொல்கிறோம், ஏன் இந்த உலகம் ஒட்டுக்கொள்ளாமல் இருக்கிறது? யார் காட்டிக் கொடுத்தது? நாம. யார் சொன்னது? நாம. எனவே இந்த உதுகியாவை வீடியோ பண்ணுவது, போட்டோ பிடிப்பது, இவைகள் எல்லாம் ஹராம். யாரும் இதுல முயற்சித்து இப்படியான ஒரு முறைகேடான செயலில் ஈடுபட்டுக் கொள்ளாதீங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லிவிட்டு ஒரு 3 நிமிடம் சொல்லிவிட்டு ஹுத்வாவை முடிப்பேன். தூரமாக இருந்து வந்திருப்பதால் பல விடயங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லிவிட்டு தான் இறங்கணும். இனி எப்ப வர தெரியாது, அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கினால் இன்ஷா அல்லாஹ் வருவோம். உங்களுக்கு தெரியும், பேஸ்புக்கிலையும் இணையதளங்களிலையும் ஒரு தவறான ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. என்னண்டா, மக்காவில் ஹரத்தில் ஒன்று கூடிய மக்களையும் பாதுகாக்க தைரியம் இல்லாதவனா அல்லாஹ் என்ற ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. என்ன பதில்? ஹாதா பலத நாபின் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இந்த ஊரு அபயம் அளிக்கப்பட்ட ஊரு, பாதுகாக்கப்பட்ட ஊரு சொல்கிறான். இந்த ஹரத்தில் ஒன்று கூடிய மக்களை விபத்திலிருந்து பாதுகாக்க முடியலையா என்று இன்றைக்கு நிறைய இணையதளங்களில் பரவலாக அந்நிய மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. என்ன பதில்? ஹரத்தில் வருபவர்களை நாங்கள் மௌத்தாக்க மாட்டோம் என்று எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸ்லையும் கிடையாது. ஹரத்தில் குள்ள இருந்த உஹதுடைய போர்க்களம் செய்த 83 சஹாபாக்களுடைய அங்க கபரு தான் அங்க உஹதுக்கு பக்கத்தில் இருக்கு, உஹதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. நாங்க ரெண்டு விடையும் நம்புவோம். ஒன்னு, மௌத்தாகினா ஷஹீது, வீட்டுக்கு வந்தால் முஜாஹிது, திரும்பி வந்தால் ஹாஜி. அங்க மௌத்தாகினால் அல்லாஹுடைய புனித ஆலயத்தில் மௌத்தாகின நன்மை எங்களுக்கு. அத்தனை பேரையும் அல்லாஹ் மௌத்தாக்க நினைத்தால் அதுக்குரிய காரணம் தான் அது விழுந்தது. அது விழுந்தது எதையும் அல்லாஹ் உதாரணமாக நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். எதுவும் நமக்கு பாதகம் இல்லை, எல்லாம் சாதகம் தான். உதாரணமாக சொல்கிறேன், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷாவை முழு மதீனாவும் விபச்சார் என்று சொன்னிச்சு. 21 நாள் சொன்னாங்க. நம்மட வீட்டுக்கு இல்ல, உங்களோட வீட்டில் இல்ல, சர்தாதேகம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிய முனாஃபிக்கள் சொன்னாங்க விபச்சார் என்று. நபியுடைய மனைவியை விபச்சார் என்று சொல்லும் வரைக்கும் அப்படியா நடக்கிற? அல்லாவும் அதை மறைக்க முடியாதவனா என்று சொல்லுவோம் இல்லையா? எல்லாம் விபச்சாரி என்று பேசிக் கொண்டிருக்கிறாங்க. விபச்சாரி இல்ல என்று ஆயத்து இறங்கிச்சு, உங்களோட மனைவி விபச்சார் இல்ல, இவங்க விட்டு கட்டுறாங்க என்று குரானுடைய ஆயத்து இறங்கும் போது நபிக்கு ஒரு விடயம் அல்லாஹ் சொன்னான், நபியே இதுவெல்லாம் என்ன தெரியுமா? பல் ஹுவ கைருல் லஹும், உங்களுக்கு நல்லது. பல் ஹுவ கைருல் லஹும், இது உங்களுக்கு நலவுதான், உங்களுக்கு இது நலவுதான், இதுல சர்ரொன்று கிடையாது, உங்களுக்கு நலவுதான். இதே போல அத்தனை அங்கு யாரெல்லாம் விபத்தில் மௌத்தாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு என்ன அந்தஸ்துண்டா? அல்லாஹ்வுடைய ஹரத்தில் மௌத்தாகிய அந்தஸ்தோட கியாமத்தில் எழுப்பப்படுவாங்க. அது மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய கடமைக்கு இன்னொரு பேர் இருக்குது, இறுதி பயணம். இறுதி பயணம், திரும்பி வாரன்ன சண்டை பிடிச்சா கூட எல்லாம் முஷாபா செய்யற, அங்க என்னத்துக்கு போறோம்? இறுதி பயணத்துக்கு போறோம். எப்படி போறோம்டா? மௌத்தாகினாலும் கபன் செய்ய தேவையில்ல, கபன் உடையோட தான் ஜவாப் செய்வோம், கபன் உடையோட தான் தொங்கோட்டம் ஓடுவோம், கபன் உடைதான் ஏறாம், கபன் உடையோட தான் உதவியா செய்வோம், விபத்து அங்கு நடந்தாலோ மரணம் அங்கு வந்தாலோ அல்லாஹ் ஹரத்தில் மௌத்தாக்க நாடினால் அங்கு மௌத்தாக்கித்தான் ஆகுவான். என விபத்து என்பது இது ஹரத்தில் நடந்தது தவறு, ஹரத்தில் நடந்ததை அல்லாஹ் பாதுகாக்க முடியல, அப்படி ஒன்றில்ல. அல்லாஹ் அத்தனை பேரையும் ஹரத்தில் நாடினான், அது விழுந்து அது ஒரு காரணமாக அல்லாக்கினான். இதுல தெளிவாக இருக்கணும், ஊர்ஜிதமாக நம்பிக்கையான முறையில பதில் சொல்லணும். நேற்று கூட ஹாஜிகள் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல் 8வது மாடியில் தீ விபத்து நடக்கும். 2-3 பேர் சேர்ற இடம் இல்லது, 2 லட்சம் பேர் சேர்ற இடம் இல்லது, 20 லட்சம் பேர் மக்கள் சேர்ற இடம் அது. எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஹரத்தில்தான் கை வெட்டப்பட்ட திருடர்கள் கூட அங்க கையில்லாத நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா ஹாஜிகளுடைய பைய திருடி, கடைய திருடி, மாட்டுப்பட்ட திருடரி வெட்டப்பட்ட திருடர்கள் ஹரத்துக்கு போய் பார்த்தால் விலங்கும் கூட இருக்காங்க பிச்சைக்காரங்க. இதெல்லாம் நடக்கும். உலகம் அப்படித்தான், அப்படித்தான் நல்லா அமைத்து வைத்திருக்கிறான். எல்லா இடத்திலையும் எல்லாம் நடக்கும். உஹதுடைய பதருடைய போர்க்களத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களை விட குறைவான ஒரு கூட்டம் உங்களை சந்திக்க வருது என்று நபிக்கு சொன்னான். எத்தனை பேரை சந்திக்க போனாங்க நபி? 83 பேர். 300 பேர் சஹாபாக்களோட 83 எதிரிகளை சந்திக்க போனாங்க. ஆனா நடந்தது என்ன? 1500 காவிர்கள், 300 முஸ்லிம்கள். சஹாபாக்கள் சொன்னாங்களா, அல்லாஹ் ஏமாத்திட்டான்டே, அல்லாஹ் ஏமாத்திட்டான்னு சொன்னாங்களா? இல்ல, அல்லாஹ் சொன்னான் இது உங்களுக்கு நலவு, வெற்றியை கொடுத்தான் இல்லையா அல்லாஹ். 1083 பேரை எதிர்பார்த்து போன 300 பேருக்கு முன்னால நின்ற காவிர்கள் 1500 பேரு, இவங்க 313 பேரு. இது சகஜம், இது ஈமானுடைய சோதனை. ஈமானை அல்லாஹ் தட்டி பார்க்கிறான். என்ன சானே, என்ன சொல்றீங்க? எனவே உறுதியான ஈமானோட இதுவெல்லாம் தீன்ல, இதுவெல்லாம் இஸ்லாத்துல எங்களுக்கு எது நடந்தாலும் நிலவுதான். வந்தால் ஹாஜியாக வருவோம், மௌத்தாகினால் ஷஹீதாக மௌத்தாகும். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் மேலான ஜன்னத்துடைய பாதையில் பிரயாணிக்க அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ஜி எந்த நோக்கத்தையும் எந்த செய்தியையும் சொல்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய கபராளிகளுடைய கபரை பிரகாசமாக்குவானாக, நோயாளிகளை அல்லாஹ் குணப்படுத்துவானாக. நம் அனைவருடைய தொழில் துறவுகளையும் வியாபாரங்களையும் பொருளாதாரங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வரக்கூடிய உலுகையாவுடைய கடமையையும் ஹஜ்ஜுடைய பெருநாளுடைய அந்த சிறப்பான தினத்தையும் பாதுகாப்பான முறையில் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த நாட்டில் நிறைவேற்ற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.